فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وكأي من نبي قاتل معه ربيون كثير فما وهنوا لما أصابهم في سبيل الله وما ضعفوا وما استكانوا والله يحب الصابرين. وقال رسول الله صلى الله عليه وسلم: لئن عشت إن شاء الله لأخرجن اليهود والنصارى من جزيرة العرب، أو كما قال عليه الصلاة والسلام. علوت أرولاننم நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினும் இனிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு எண்ணற்ற தேவைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். பசி வரும் பொழுது உணவுடைய தேவை, தாகம் வரும்போது நீருடைய தேவை, தன்னுடைய தலையை மறைத்துக் கொள்ள ஒரு வீட்டுடைய தேவை, தன்னுடைய மேனியை மறைத்துக் கொள்ள ஒரு ஆடையுடைய தேவை, இப்படி எண்ணற்ற தேவைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு வைத்திருக்கின்றான். இந்த தேவைகளில் அதிகமான தேவைகள் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, ஜின்களுக்கும் வைத்திருக்கின்றான். மிருகங்கள், பறவை இனங்களுக்கும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு படைப்பும் அவர் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அவர்களால் இயன்றளவு ஒவ்வொரு விதமான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். மனிதர்களை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் அவர்கள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, விவசாயம் ரீதியாக, கூலி வேலை செய்வதன் மூலமாக, பெரிய சிறிய உத்தியோகங்களை செய்வதன் மூலமாக ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இதிலிருந்து நபிமார்களும் விதிவிலக்கு அல்ல, ரசூல்மார்களும் விதிவிலக்கு அல்ல. அவர்களுக்கும் அல்லாஹ் பசியை ஏற்படுத்தியிருந்தான், அவர்களுக்கும் அல்லாஹ் தாகத்தை ஏற்படுத்தியிருந்தான். அவர்களும் வேலை செய்தால் களைத்து விடுவார்கள், சடைந்து விடுவார்கள். அவர்களுக்கும் ஓய்வு தேவை ஏற்பட்டது, அவர்களுக்கும் தூக்கத்துடைய தேவையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதனால நபிமார்கள் முதல் சாதாரணமான மனிதர்கள் வரை அனைவர்களும் தங்கள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்களால் இயலுமான முயற்சிகளில், தொழில்களில், வியாபாரங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதிகமான நபிமார்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் ஆடுகளை மீட்டு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கின்றார்கள். நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால ஷாம் தேசத்திற்கு வியாபார நிமித்தம் சென்றிருக்கின்றார்கள். நுபுவத்திற்கு பின்னால் மக்காவில் ஆடுகளை மீட்டிருக்கின்றார்கள். ஹிஜ்ரத்திற்கு பின்னால் மதீனாவில் ஜுருஃப் என்ற இடத்தில் நபி அவர்கள் விவசாயம் செய்திருக்கின்றார்கள். ஏன் நபி தோழர்களில் மிக முக்கியமான சஹாபாக்கள் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஜவுளி வியாபாரம், அதாவது பிடவை வியாபாரம் செய்திருக்கின்றார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோதுமை வியாபாரம் செய்து செய்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நறுமணம் அத்தர் வியாபாரம் செய்திருக்கின்றார்கள். அதனால நாம் யாரை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொருவரும் தங்களால் முடியுமான ஏதாவது தொழில் வியாபாரங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தொழில் தேவையில்லை, வியாபாரம் தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை, திருமணம் தேவையில்லை, குழந்தைகள் தேவையில்லை. நான் சதாவும் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருப்பேன், அவனுடைய வணக்கத்தில் இபாதத்துகளில் ஈடுபட்டுக் கொண்டே இருப்பேன் என்று சகல நேரத்தையும் வணக்கத்தில் இபாதத்தில் ஈடுபடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. அதற்கு துறவரம் என்று கூறப்படும். நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இஸ்லாம் இஸ்லாத்தில் துறவரம் என்பது கிடையாது. அந்த துறவரத்தை கிறிஸ்தவர்களில் சிலர்கள் மேற்கொண்டார்கள். அவர்கள் திருமணம் முடிக்காமல், குடும்பம் நடத்தாமல், குழந்தைகளை பெற்றெடுக்காமல் சதாவும் அவர்களுடைய வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், அந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள், அந்த பாதிரிமார்கள் அவர்கள் துறவரத்தை மேற்கொண்டு விட்டார்கள். அதை அவர்களுக்கு நாம் விதியாக்கவில்லை, அதை அவர்களுக்கு நாம் கடமையாக்கவில்லை. அவர்களாகவே நூதனமாக புதிதாக அதை எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் மறையிலே குறிப்பிடுகின்றான். அதற்கு நேர்மாற்றமாக யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எதுவுமே தேவையில்லை என்று துறவரத்தை மேற்கொண்டார்கள். அதற்கு நேர்மாற்றமாக யூதர்கள் அவர்கள் தொழிலை முழுமையாக நம்பினார்கள், வியாபாரத்தை முழுமையாக நம்பினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில சந்தர்ப்பங்களில் தன்னுடைய தொழில் வியாபாரத்தை தெய்வமாக நினைப்பார்கள். இன்னும் நாம் பார்க்கலாம், முழு உலகத்துடைய எக்கோனமி என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் அந்த யூதர்களுடைய கைகளில். அவர்கள் தான் முழு பொருளாதாரத்தை தன்னுடைய கைகளில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாட்டுடைய ஆட்சி அமைவதும் அவர்களுடைய அபிப்பிராயப்படித்தான். மிக முக்கியமான சூப்பர் பவர் என்று குறிப்பிடக்கூடிய அந்த நாடுகளுடைய ஆட்சி, ஒருவர் ஆட்சி பீடம் ஏறுவதும் அவரை கீழே இறக்குவதும் அந்த அளவுக்கு தங்களுடைய கைகளில் பொருளாதாரத்தை வைத்து அவர்கள் அதை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இந்துக்களில் கூட அதிகமானவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொழில அவர்களுடைய வியாபாரத்தை தெய்வமாக நினைப்பார்கள். அவர்களே சொல்வார்கள், செய்யும் தொழிலே தெய்வம், தன்னுடைய தொழில தன்னுடைய வியாபாரத்தை தெய்வமாக கருதுபடுவது மட்டுமல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை அந்த இந்துக்கள் ஆயுத பூஜை என்று கூட செய்வார்கள். அவர்களுடைய ஆயுதங்களுக்கு, அவர்களுடைய மெஷினரிஸ்களுக்கு, அவர்களுடைய ஏன் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய வாகனங்கள் திருவீழர் உட்பட அவர்கள் அதற்கு பூஜை செய்வார்கள். அதனை அவர்கள் தெய்வமாக நினைக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, இந்த இரண்டு பிரிவினர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடியவர்கள் தான் இஸ்லாமியர்கள். கிறிஸ்தவர்களை போன்று ஒன்றுமே தேவையில்லை என்று ஒதுங்கியும் இருக்கக்கூடாது. யூதர்களை போன்று அதை முழுமையாக நம்பக்கூடாது. தாராளமாக தொழில், வியாபாரம், விவசாயம், உத்தியோகம், கூலி வேலை எதுவென்றாலும் செய்யலாம். ஆனால் நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். என்னுடைய எவ்வளவு பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, கிட்டியாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஜொப்பாக இருந்தாலும் சரி, இதை கொண்டு எதுவுமே நடக்கல்ல, என்னுடைய குடும்பம் நடக்கல்ல, என்னுடைய மனைவியுடைய தேவை பூர்த்தியாகல்ல, என்னுடைய குழந்தைகளுக்கு அவர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கல்ல, இவைகளை அல்லாஹ் வெறும் சபபுக்காக வேண்டி வைத்திருக்கின்றான். கண்ணியத்தை தருவது அல்லாஹ், கேவலத்தை தருவது அல்லாஹ், உயிர்வை தாழ்வை தருவது அல்லாஹ் என்ற அந்த பாடத்தை தான் உலகத்திற்கு வந்த நபிமார்கள் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு படித்துக் கொடுத்தார்கள். எல்லா காலத்திலும் வாழ்ந்த நபிமார்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள். தன்னுடைய படைபலத்தை நம்பல, தன்னுடைய ஆயுதங்களை நம்பல, தன்னுடைய அவர்களிடம் இருக்கக்கூடிய வீரர்களை நம்பல, அவர்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்களை நம்பல, அல்லாஹ்வை நம்பினார்கள். அதனால் அந்த நபிமார்களை எதிர்த்தவர்களிடம் மற்ற அனைத்து முழுமையாக இருந்தது. ஆயுதம் தேவைப்பட்டாலும் சரி, அவர்களுக்கு ஆட்சி தேவைப்பட்டாலும் சரி, அதிகாரம் தேவைப்பட்டாலும் சரி, அந்த அனைத்தும் நபிமார்களை எதிர்த்தவர்களிடம் முழுமையாக இருந்தது. அவர்கள் பாய்ந்து கொண்டிருந்தார்கள், துள்ளிக் கொண்டிருந்தார்கள், குதித்துக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், மிஸ்ரை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஃபிரௌனை கூறுவான், அலைசலி முல்கு மிஸ்ர வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி,
நிசருடைய ஆட்சி என்னுடைய எனக்கு கீழால் இல்லையா? நிசருடைய அதிபதியாக நான் இல்லையா? இந்த ஆறுகள் நதிகள் எனக்கு கீழால் ஓடிக்கொண்டிருக்கவில்லையா? அப்பதா துபசிரோன், நீங்கள் பார்க்க வேண்டாமா? அம் அன ஹைருன் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன் வலா யகாது யுபீன். நான் சிறந்தவனா அல்லது சரியாக பேச முடியாத கொண்டி கொண்டி பேசக்கூடிய இந்த மூசா சிறந்தவரா என்று கேட்கக்கூடிய அளவுல பிரவுன் பாய்ந்து கொண்டிருந்தான், துள்ளிக் கொண்டிருந்தான், குதித்துக் கொண்டிருந்தான். அதில் மூசாவையும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் பலவிதமான விதங்களில் சித்திரவதை செய்து கொண்டிருந்தான், சோதித்துக் கொண்டிருந்தான். அதனால தான் அவர்கள் சொல்வார்கள், காலு ஊதீனா மின் கபடி அன்சியனா. மூசா, நீங்க எங்களுக்கு நபியாக வருவதற்கு முன்னாலும் நாங்க வேதனைப்படுகின்றோம், நீங்க நபியாக வந்ததற்கு பின்னாலும் எங்களுக்கு பலவிதமான சோதனைகள் என்று கூறக்கூடிய அளவுல அவர்களுடைய ஆண்களை கொலை செய்தார்கள், பெண்களை அடிமையாக ஆக்கினார்கள், அவர்களை கைதியாக பிடித்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாத்தில்காரர்களுடைய அனைத்து பாய்தலுக்கும் அவர்களுடைய குதிப்புகளுக்கும் அவர்களுடைய துள்ளுகளுக்கும் அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைத்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னா, அவர்கள் திட்டங்களை தீட்டுவாங்க, தீட்டி தீட்டி கிட்டத்தட்ட 99 வீதம் அவர்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்ற நிலையை அடையக்கூடிய வேலையில தான் அல்லாஹுடைய குதிரத் அவர்களுக்கு பாதகமாக, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக அல்லாஹுடைய குதிரத்தை வந்து அவர்களை அழித்து முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்திருக்கின்றான். இது கடந்த காலங்களில் நடந்த எந்த நிகழ்வை நாம் எடுத்துக்கொண்டாலும் இதே அடிப்படையில் தான் அல்லாஹ் நடத்தாட்டியிருக்கின்றான். ஹதரத் மூசா அவர்களையும் அவர்களுடன் இருந்தவர்களையும் பூண்டோடு அழிக்க வேண்டும், அவர்களில் யாரையும் விட்டு வைக்கக் கூடாது என்று 12 லட்சம் பேர்கள், அந்த 12 லட்சம் பேர்களும் ஆயுத பாணிகள், தங்களிடம் இருந்த சகல ஆயுதங்களுடன் இரவோடு இரவாக ஹதரத் மூசாவுக்கு அல்லாஹுடைய உத்தரவு, நீங்க இந்த ஊரை விட்டு போயிடுங்க. இரவோடு இரவாக ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் சென்று விடுகின்றார்கள், நீங்க இரவோடு இரவாக என்னுடைய அடியார்களை கூட்டிக் கொண்டு போங்க, உங்களை பின் சுயர்வார்கள், இந்த ஃபிரௌன் உங்களை விரட்டுவான், உங்களை சுயர்ந்து வருவான் என்று அல்லாஹுடைய உத்தரவு. அதே போன்று காலையானதற்கு பின்னால 12 லட்சம் பேர்களுடைய படைகளை எடுத்துக்கொண்டு அந்த ஃபிரௌன் ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பொண்டோடு அழிப்பதற்கு திட்டம் தீட்டி சென்று கொண்டிருந்தான். அந்த நிகழ்வு நமக்கெல்லாம் தெரியும். இறுதியில் என்ன நடந்தது? ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களோடு இருந்த சுமார் 620,000 பேர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த 12 லட்சம் பேர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு நீரத்தில் அந்த நதியில் அவர்களை மூழ்கடித்து அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை வெளியாக்கினான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அல்லாஹ் பார்ப்பது என்ன? அடியார்களுடைய நம்பிக்கை என்ன? என்னுடைய அடியார்கள் யாரை நம்பி இருக்கின்றார்கள்? என்னுடைய அடியார்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய ஈமான் எவ்வாறு இருக்கின்றது? அதன் மூலமாக அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள், அவர்களுடைய வியாபாரம் அந்த நம்பிக்கைக்கு தோதுவாக இருக்கின்றதா என்று அல்லாஹ் பார்த்து அதற்கு தோதுவாகத்தான் அந்நியவர்களுடன் அல்லாஹ் நடந்து கொள்கின்றார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிகழ்வையும் நாம் மறந்துவிடக் கூடாது. மக்காவுடைய கடினமான கஷ்டங்கள், மக்காவுடைய வாழக்கூடிய வேளையில அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் துள்ளிக் கொண்டிருந்தார்கள், குதித்துக் கொண்டிருந்தார்கள், பயமுறுத்திக் கொண்டிருந்தார்கள். முஹம்மதே, நீங்க ஒன்று மக்காவை விட்டும் சென்று விட வேண்டும், உங்களை நாங்கள் நாடு கடத்திடுவோம், அல்லது உங்களை கொண்டுடுவோம், அல்லது உங்களை சிறைப்பிடித்து விடுவோம் என்றெல்லாம் பயமுறுத்தினார்கள். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வஇது யம்குரு பிக்கல்லதீன கஃபரூ லியுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுஹ்ரிஜூக வயம்குரூன வயம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாகிரீன். முஹம்மதே, உங்களை கொண்டு அவங்க திட்டம் தீர்த்துறாங்க, உங்களை ஒரே அடியாக கொண்டு விட வேண்டும் என்று, உங்களை நாடு கடத்தி விட வேண்டும் என்று, உங்களை கைதியாக பிடித்து விட வேண்டும் என்றெல்லாம் திட்டம் தீர்த்து எந்த அளவுக்கு ஹிஜ்ரத்துடைய வேளையில நபியுடைய வீட்டை முற்றுகையிட்டு விட்டார்கள். 40 பேர்கள் முற்றுகையிட்டு நபி அவர்களை ஒரே அடியாக கொண்டு விட வேண்டும் என்று திட்டம் தீர்த்தினார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த வேளையில தன்னுடைய குதிரத்தை காட்டிவிட்டு விட்டான். ஒருபிடி மண் எடுத்து நபி அவர்கள் சூரா யாசீனில் உள்ள சில ஆயத்துக்களை ஓதி அவர்களின் திசையில் பக்கம் எழுகின்றார்கள். அந்த 40 பேர்களுடைய பார்வைக்கு அல்லாஹ் திரையை போட்டு அவர்களுடைய அந்த திட்டங்களில் இருந்து அந்த சதியில் இருந்து நபி அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். பாதுகாத்து 2 வருடம் கழியல்ல மதீனாவுக்கு சென்று 2 வருடம் கிடைக்கின்றது. மீண்டும் அவர்களால் தாங்க முடியல. 1000 பேர்களை திரட்டிக் கொண்டு பத்ருடைய மைதானத்திற்கு வந்து முஹம்மதையும் முஹம்மதுடன் இருந்தவர்களையும் பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினாங்க. சகலவிதமான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தவர்கள் 300 பேர் தான். ஆனால் நபி அவர்களும் நபி தோழர்களும் அல்லாஹுவை நம்பினார்கள். அந்த அந்நிய அந்த குறைசர்களுடைய பாய்தல்களுக்கு துண்ணுதல்களுக்கு 15 வருடத்தில் அல்லாஹ் சமாதி கட்டி விட்டான். அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தான். பதிலுடைய கிணற்றில் அவர்களுடைய சமங்கள் கிடந்ததை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு எதை வாக்களித்தானோ அதை நாம் பெற்றுக் கொண்டு விட்டோம். உங்களுக்கு வாக்களித்ததை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கீங்களா என்று அந்த பிணங்களை பார்த்து நபி அவர்கள் கேட்டது புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த துள்ளுதல் எல்லாம் வெறும் 15 வருஷத்திற்கு தான். அதே மாதிரி தான் நாம் பார்க்கலாம். அதர தாலூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் செல்கின்றார்கள் ஜாலூத் என்ற மன்னனுடன் யுத்தம் செய்வதற்காக. அவன் 100,000 பேர். ஆனால் தாலூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடன் இருந்தவர்கள் 4,000 பேர். போகக்கூடிய வேளையிலும் அல்லாஹ் பெரிய ஒரு சோதனையை கொடுத்தான். அவர்கள் நடந்து நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் என்ன அவர்களுக்கு பெரிய சோதனை, பயங்கரமான தாகம். அல்லாஹ்வுடைய உத்தரவு, இந்த உருதுன் என்ற நதியில ஜோர்டான் உள்ள ஒரு சின்ன நதியில நீங்கள் நீர் குடிக்க கூடாது. யார் யாரும் நீர் குடிப்பார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல. யாரும் நீர் குடிக்காமல் இருப்பார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என்று தாலூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் குறிப்பிடுகின்றார்கள். அவர்களுடன் வெளியானவர்கள் 4,000 பேர். ஆனால் 3,600 பேர் நீரை குடிக்கின்றார்கள். மிஞ்சி அது வெறும் 300 பேர் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி அந்த அநியாயக்கார அரசன் ஜாலூத்தை கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி போர் முனைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். பயப்படல்ல, ஜயங்கள்ல, நடுங்கள்ல சொல்லிக் கொண்டு போகின்றார்கள். கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கசீரத்தன் பிஇதுனில்லாஹ். எத்தனையோ சிறிய சிறிய கூட்டங்களை அல்லாஹ் பெரிய கூட்டத்திற்கு முன்னால் வெற்றி பெற செய்திருக்கின்றான். சிறிய சிறிய கூட்டங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து பெரிய கூட்டங்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு பாதகமாக சிறிய கூட்டத்திற்கு உதவி செய்கின்றான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு அல்லாஹ்ரத்தில துஆ கேட்டுக் கொண்டு செல்கின்றார்கள். 100,000 பேர்களுடைய அந்த ஜாலூத் மன்னனுடைய படையை இந்த 300 பேர் அதர தாலூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய படைகள் அவர்களை தோற்றுவித்து அனுப்பிவிட்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நபி அவர்களுக்கு முன்னால் அதர தாலூத் அதர தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலமாக இருந்தாலும் சரி, அதர மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலமாக இருந்தாலும் சரி, நம்முடைய நபி அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால வந்த அவர்களுடைய அந்த 4 கலீஃபாக்களுடைய காலங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் படைய நம்பல்ல, தன்னிடம் இருந்த ஆயுதங்களை நம்பல்ல, தன்னிடம் இருந்த சக்திகளை நம்பல்ல, தன்னிடம் இருந்த அந்த போர் கப்பல்களை நம்பல்ல, அல்லாஹுவை நம்பினார்கள். அந்த மூத்தாவுடைய சண்டையில முஸ்லிம்கள் 36,000 பேர், காபிர்கள் 100,000 பேர். மூத்தாவில முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அதற்கு உமருடைய ஆட்சி காலத்துல ஈராக்ல காதிசியா என்ற பயங்கரமான சண்டை, முஸ்லிம்கள் 36,000 பேர், காபிர்கள் 180,000 பேர். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். நீங்க சொல்லலாம், அது நபியுடைய காலம் அல்லது சஹாபாக்களுடைய காலம் அல்லது தாபியங்களுடைய காலம். ஏன் அதற்கு பின்னால் உள்ள காலத்தையும் நாம் மறந்துவிட முடியாது. ஹிஜ்ரி 92 தாரிக்கு பின் ஜியாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி இஸ்பெயினை வெற்றி கொள்ள செல்கின்றார்கள். ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடித்தவர்களாக தன்னுடைய 12,000 பேர்களுடைய படையை எடுத்துக்கொண்டு கப்பலிலே பிரயாணம் செய்கின்றார்கள். தாரிக்கு பின் ஜியாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி இஸ்பெயினுக்கு செல்கின்றார்கள். சென்று முதலாவது செய்ததென்ன, அவர்கள் ஏறி வந்த அந்த கப்பலை நெருப்பிழுத்து பொசுக்கி விடுகின்றார்கள். ஏன் இந்த கப்பல் இருந்தால் மீண்டும் மதீனாவுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்ற ஆசை வந்துவிடக் கூடாது. அதனால முதலாவது செய்தது என்ன, ஏறி வந்த கப்பலுக்கு அவர்கள் நெருப்பை பூட்டி அதை எரித்துவிட்டு இப்பொழுது முழு ஸ்பெயினை வெற்றி கொள்கின்றார்கள். அதனுடைய பிரதிபலன் தான் 800 வருடத்தை அரேபியர்கள் ஆட்சி செய்தார்கள். அதற்கு பின்னால ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் உடைய காலம். முகமது பின் காசிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அந்த சரித்திரத்தில் இலங்கையுடனும் தொடர்பு இருக்கின்றது. சில வியாபாரிகள் இலங்கைக்கு வருகின்றார்கள், வந்தவர்கள் வபாத்தாகி விடுகின்றார்கள், அவர்களுடைய மனைவிமார்களும் அவர்களுடைய குழந்தைகளும் விதவைகளாக ஆக்கிவிடுகின்றார்கள். இலங்கையை ஆண்டு கொண்டிருந்த ஒரு அரசன் ஒரு கப்பலில் ஏற்றி அவர்களை மீண்டும் என்ன செய்கின்றான், அங்கே அனுப்பி விடுகின்றான். பாரசீகத்திற்கு அந்த ஷாம் தேசத்திற்கு இந்த அரசன் அனுப்பி விடுகின்றான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவன் தலைவனாக இருந்த காலத்தில் அந்த வேளையில இந்த கப்பல் பாகிஸ்தானை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வேளையில இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் சேர்ந்திருந்ததனால இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜா தாஹிர் என்று சொல்லக்கூடியவன் இந்த கப்பலை பிடித்து அதிலே வந்த அந்த அனைத்து மக்களையும் கைதியாக பிடித்து விடுகின்றான். அவர்களை விடுவிப்பதற்காக வேண்டித்தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செய்கின்றார், ஒரு 6000 பேருடைய படை, அதற்கு தலைவர் முஹம்மத் பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வயது எத்தனை, வெறும் 17 வயது. நம்முடைய 17 வயதில் மாணவர்கள் பாடசாலையுடைய கல்வியை கூட முடித்திருக்க மாட்டார்கள். 6000 பேர்களுடைய படைகளுக்குரிய தளபதி முஹம்மத் பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வருகின்றார்கள். அந்த பாகிஸ்தானுடைய முல்தான் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு வந்து அந்த ராஜா தாஹிர் என்று சொல்லக்கூடியவர்களுடைய யுத்தம் செய்து முழு இந்தியாவை மாத்திரமல்ல பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா, முல்தான் முதல் காஷ்மீர் வரைக்கும் உள்ள அந்த முழு பிரதேசத்தை கைப்பற்றுகின்றார்கள் முஹம்மத் பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அதற்கு பின்னாலும் சரித்திரத்தை நாம் மறந்துவிட முடியாது. ஹிஜ்ரி 500 நூற்றாண்டு காலத்தில் மஸ்ஜிதுல் அக்சாவை கிறிஸ்தவர்கள் பிடித்து விட்டார்கள். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்கின்றார்கள், அந்த கிறிஸ்தவர்களுடன் சிலுவை யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பயங்கரமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. கேள்விப்படுகின்றார்கள், பெரிய ஒரு நேவி கப்பல் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம்களை அழிப்பதற்காக. ஆனால் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரிடத்தில் உதவி தேடல, யாரிடத்திலையும் கை நீச்சல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு தன்னுடைய தூதுவர்களை அனுப்பி அங்கே யாசகம் கேட்க வைக்கல. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்ஜிதுல் அக்சாவுக்கு செல்கின்றார்கள். இஷா தொழுகையை முடித்துவிட்டு அடுத்த நாள் பஜ்ருடைய நேரம் வரைக்கும் அவர்கள் துஆவுல ஈடுபடுகின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள், ஏ அல்லாஹ், எது வரைக்கும் நாம் உங்கள் உன்னை நம்பாமல் வேறு யாரையும் நம்பியதில்லை, உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் உதவி கேட்டதில்லை, இப்பொழுது உன்னுடைய உதவி தான் தேவை என்று இரவு பூராவும் அழுது கண்ணீர் வடித்து அல்லாஹிடத்தில் உதவி தேடி அடுத்த நாள் சுபகு தொழுகையையும் அதே மஸ்ஜித் ரத்தாவுல தொழுது முடித்துவிட்டு வெளியில வருகின்றார்கள். வரக்கூடிய வேளையில ரோட்டில் ஒரு வயது முதிர்ந்த மனிதர் சென்று கொண்டிருக்கின்றார். அவரை பார்த்து சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் கேட்டார்கள், பெரியவரே, கிறிஸ்தவர்களுடைய பெரிய ஒரு நேவி கப்பல், ஆயுதங்கள் சகிதம், போர் வீரர்கள் சகிதம், முஸ்லிம்களை அழிப்பதற்கு பெரிய ஒரு நேவி கப்பல் வந்து கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டீர்களா என்று கேட்டதற்கு, ஆம் சலாஹுத்தீன், நான் கேள்விப்பட்டேன். அவர் தன்னுடைய முகத்தை தூக்கி சலாஹுத்தீனுடைய முகத்தை பார்த்து சொன்னார், ஆனால் சலாஹுத்தீன், நேற்று இரவு நீங்க அக்காவுல வடித்த அந்த கண்ணீர் துளிகள் இருக்கின்றது, அந்த கிறிஸ்தவர்களுடைய நேவி கப்பலை மூழ்கடித்து விட்டது என்று சொன்னார்கள். ஒரு நாள் களி அல்ல, அடுத்த நாள் ஜெருசலத்திற்கு செய்து வருகின்றது. நூற்றுக்கணக்கான போர் வீரர்களை ஏற்றி வந்த அந்த நேவி கப்பல் அந்த கடலிலே தாண்டி விட்டதாக. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஹதரத் மூசாவுடைய காலமாக இருக்கலாம், ஹதரத் தாலூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலமாக இருக்கலாம், நம்முடைய நபியுடைய காலமாக இருக்கலாம், அதற்கு பின்னால் வந்த 4 கலீஃபாக்கள், அதற்கு பின்னால் வந்த தாபிஈன்கள், அதற்கு பல ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த சலாஹுத்தீன் அய்யூபியுடைய காலமாக இருக்கலாம், எது வரைக்கும் இஸ்லாமியர்கள் அல்லாஹுவை நம்பினார் இருந்தார்களோ இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருந்தான். அந்த காஃபிர்களுக்கு பாதகமாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை தன்னுடைய சக்திகளை காட்டிக் கொண்டே இருந்தான். ஆனால் காலம் போக போக முஸ்லிம்களும் அந்நியவர்களை போன்று அவர்களும் தன்னுடைய ஆட்சியை பாதுகாக்கணும், தன்னுடைய கதிரையை பாதுகாக்கணும், தன்னுடைய சிம்மாசனத்தை பாதுகாக்கணும் சுயநலவாதியாக மாறிவிட்டார்கள். முஸ்லிம்களுக்கு என்ன ஏற்பட்டாலும் சரி, எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் சரி, எத்தனை ஆயிரம் உயிர்கள் பலி கொண்டாலும் சரி, நான் என்னுடைய பதவியை பாதுகாக்கணும், என்னுடைய சிம்மாசனத்தை பாதுகாக்கணும், என்னுடைய கதிரையை பாதுகாக்கணும் என்ற சுயநலமும் பட்டத்துடைய பதவியுடைய அதிகாரத்துடைய பேராசை வந்ததன் காரணமாக அந்நியவர்கள் ஆயுதத்தை நம்பினா முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க, படையை நம்பினாங்க. சென்ற மாதம் நடந்து கொண்டிருந்த அந்த சண்டையுடைய காலத்தில் அமெரிக்காவிலிருந்து இத்தனை இத்தனை போர்க்கப்பல்கள், அதில் இத்தனை இத்தனை யுத்த விமானங்கள், இத்தனை இத்தனை தாங்கிகள் என்றெல்லாம் ஆங்காங்கே நாம் செவிமடித்துக் கொண்டிருந்தோம். மறுமுனையில் ஈராக்கிலிருந்து வருகின்றது, எங்கள்கிட்டயும் 2,00,000 படை வீரர்கள் இருக்கின்றாங்க, 40,000 தற்கொலை படை வீரர்கள் இருக்கிறாங்க, எங்கள்கிட்ட 200 விமானங்கள் இருக்கின்றது. அவன் ஆயுதத்தை நம்பினா, இவன் தன்னுடைய படையை நம்பினான். மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அவன் தன்னுடைய பொருளை நம்பினான் என்றால் இவன் தன்னுடைய அதிகாரத்தை நம்பினான். ஆஹா, நம்ப வேண்டியவர்களை நம்ப வேண்டிய அல்லாஹுவை முஸ்லிம்கள் நம்பாததனால தோல்விக்கு மேலால் தோல்வி, நஷ்டத்துக்கு மேலால் நஷ்டம், ஆபத்துக்கு மேலால் ஆபத்துகள் முஸ்லிம்களுக்கு வந்து கொண்டே இருக்குது. அதிலும் குறிப்பாக நாம் பார்க்கலாம். மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் ஈராக்கில் கொலை செய்யப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அந்த யூதர்களை போன்று கிறிஸ்தவர்களை போன்று அவர்கள் பொறுமதியற்றவர்கள் அல்ல, கண்ணியமானவர்கள், கௌரவமானவர்கள். நபி அவர்கள் காபாவை தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது சொன்னாங்க, மா அத்தியபக்க ஒமா அத்தியபரேஹிக்க ஒமா ஆலாவக்க, ஏ அல்லாஹுடைய வீடு, ஏ காபத்துள்ளாவே, நீ எவ்வளவு மனமாக இருக்கிறாய், உன்னை சூழ இந்த வீசக்கூடிய காற்று எவ்வளவு மனமாக இருக்குது, நீ எவ்வளவு கண்ணியம் பொருந்ததாக இருக்கின்றாய் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வல்லாஹி லஹுர்மத்துல் மூமினி அதமு இன்தல்லாஹி மின்க, ஆனால் அல்லாஹ் மீது சத்தியமாக ஒரு மூமினுடைய கண்ணியம், கலிமா சொன்ன இஸ்லாமியனுடைய கண்ணியம் உன்னை விட காபத்துள்ளாவை விட பெரியது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அது இஸ்லாமிய தலைவர்களுக்கு விளங்குவதில்லை. உலகத்துடைய பல பகுதிகளில் இஸ்லாமிய நாட்சி, இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய நாடு என்று வெறும் வாயால் போட்டிக் கொண்டிருக்கக்கூடிய கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களுக்கு விளங்குவதில்லை. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலிமா சொன்னவர்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். பெண்கள் கூட, சிறுவர்கள் கூட, ஏன் பிலஸ்தீனத்திலிருந்து கிட்டத்தட்ட 8,000 முஸ்லிம்கள் அவர்கள் இஸ்ரவேலுடைய சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 8,000 இஸ்ரவேலர்கள், 8,000 பிலஸ்தீனர்கள் இஸ்ரவேலுடைய ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 260 இஸ்லாமிய பெண்கள் அவர்களுடைய சிறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கியூபாவுடைய அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கர்களுடைய ஒரு பேஸ், அந்த கியூபாவுல ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அங்கே அடைத்து வைத்து சித்திரவதை செய்யப்படுகின்றார்கள். ஆனால் இந்த அநியாயத்தை பற்றி ஒரு இஸ்லாமிய தலைவனுக்கும் கேட்பதற்கு தைரியம் இல்ல, துணிச்சல் இல்ல. மாற்றமாக அவனுக்கு செங்கம்பளம் போட்டு வரவேற்கின்றார்கள். சென்ற 2-3 தினங்களுக்கு முன்னால ஈராக்கில் அந்த பெரிய ராணுவ புரட்சியை செய்வதற்காக வேண்டி மிக முக்கிய கருத்தாவாக இருந்த அந்த டொனால்ட் ரம்ஸ்பெல் என்று சொல்லக்கூடியவன் 2-3 தினங்களுக்கு முன்னால அவன் வந்தான் ஈராக்கு. வரக்கூடிய வழியில குவைத்திற்கு சென்றுகின்றான். அங்கே அவருக்கு செங்கம்பள வரவேற்பு, ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களுடைய உயிரை பலி கொடுப்பதற்கு கரர் கருத்தா. ஆனா அவனை தூக்கி தலையில வைத்து அவனை மதிக்கின்றார்கள். அந்த யூதர்களுடைய ஆயிரக்கணக்கான மக்களை தன்னுடைய நாட்டில வைத்து அவனை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய வேலையில எப்படி முஸ்லிம்களுக்கு அல்லாஹுடைய உதவி, முஸ்லிம்கள் எப்படி அல்லாஹிடத்தில் உதவி கேட்பது, இஸ்லாமிய தலைவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் இன்னும் வரல முஸ்லிம்களை பாதுகாக்கணும், இஸ்லாமியர்களை பாதுகாக்கணும், அவர்களுடைய உரிமைகள் நாட்டில் நிலைநாட்டப்படணும், அதற்காக வைத்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்க, குரல் கொடுக்கக்கூடியவர்களுக்கு கூட
தந்தன என்றும் நாம் பார்க்கலாம். சவுதியில நூற்றுக்கணக்கான உலமாக்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சென்ற ஒரு 10-11 வருஷத்திற்கு முன்னால ஈராக் வளைகுடாவுடைய யுத்த வேலையில ஹரம் ஷரீஃபுடைய காபத்துல்லாவுடைய ஒரு முக்கியமான இமாம் என்று சொல்லக்கூடிய ஷேக் அலி ஜாபீர் என்று சொல்லக்கூடியவர் அவர் ஈராக்கு சார்பாக பேசிவிட்டார் என்று ஹரம் ஷரீஃபில் இருந்து அவரை தூக்கி எறிந்து விட்டார். இன்று ஜித்தாவில் ஒரு பள்ளியிலே இமாமாக இருக்கின்றார். சில வருடங்களுக்கு முன்னால மதீனாவுடைய மஸ்ஜிது நபியுடைய மிகப்பெரிய இமாம் அப்துல் ரஹ்மான் ஹுசைபி அவர் ஷியாக்களுக்கு பாதகமாக பேசிவிட்டார் என்று 1.5 வருடம் 2 வருடம் அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி விட்டார்கள், வீட்டு காவலிலே வைத்து விட்டார்கள். ஆயிரக்கணக்கான உலமாக்கள் ஹக்கை பேச முடியாமல் உண்மையை சொல்ல முடியாமல் ஆங்காங்கே ஜெயிலிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, உண்மையை பேசுவதும் இல்லை, உண்மையை 1.5 வருடம் 2 வருடம் அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி விட்டார்கள், வீட்டு காவலிலே வைத்து விட்டார்கள். ஆயிரக்கணக்கான உலமாக்கள் ஹக்கை பேச முடியாமல் உண்மையை சொல்ல முடியாமல் ஆங்காங்கே ஜெயிலிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, உண்மையை பேசுவதும் இல்லை, உண்மையை பேசக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதும் இல்லை. மாற்றமாக அவர்களுக்கு பல வகையான சித்திரவதைகள், அவர்களுக்கு பலவிதமான தண்டனைகள், அவர்களுடைய வாய்க்கு அவர்களுடைய எழுத்துகளுக்கு முத்திரையிட்டு அவர்களை ஜெயிலே அடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் பார்க்கலாம், நபியுடைய காலத்தில் ஒரு முஸ்லிம் கொலை செய்யப்பட்டார் என்பதற்காக ஹிஜ்ரி 7 நபி அவர்கள் ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அஸ்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியிடத்தில் ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்புகின்றார்கள். நீங்க அந்த புஸ்ரா நாட்டுடைய மன்னனுக்கு இந்த லெட்டரை கொடுங்க, போற வழியில ஜோர்டான்ல தஃபீலா என்ற இடத்துல இந்த ஹாரிஸ் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய சஹாபி கொலை செய்யப்படுகின்றார். அதனால் என்ன செஞ்சாங்க, நபி அவர்கள் மூத்தாவுடைய சண்டைக்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்களை அனுப்பி அதனுடைய பிரதிபலன் தான் அந்த மூத்தாவுடைய சண்டை. ஏன், ஒரு சஹாபியுடைய உயிர் அற்பமானதல்ல, துச்சமானதல்ல, சாதாரணமானதல்ல. ஹதரத் உமருடைய ஆட்சி காலத்தில் யமனில் உள்ள ஒரு 5 பேர் அல்லது 7 பேர் சேர்ந்து ஒருவரை மறைமுகமான முறையில கொலை செஞ்சிட்டாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 7 பேர்களையும் அழைத்து அந்த 7 பேருடைய கழுத்தையும் அறுத்துவிட்டு சொன்னார்கள். உள்ள முக்கியமான சேர்ந்து இந்த ஒருவரை கொலை செய்திருந்தாலும் அந்த முழு சன்ஹா வாசிகளையும் நான் கொலை செய்திருப்பேன். ஏன், ஒரு முஸ்லிமுடைய உயிர் கண்ணியமானது, ஒரு முஸ்லிமுடைய உயிர் அது பாதுகாக்கப்பட வேண்டியது. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அதற்கு பின்னால் வந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய படையில் உள்ள ஒரு படை வீரனை எடுத்துக்கொண்டு அந்நியவர்கள் அவர்களுடைய சிறையில் அடைத்து அந்த இஸ்லாமிய படை வீரருக்கு கண்ணுக்கு சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள். ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரே ஒரு லெட்டர் எழுதினார்கள், என்னுடைய படையில் உள்ள ஒரு இஸ்லாமியனை நீ விட்டுவிடணும், விட்டுவிடல்ல, என்னுடைய ஊர் முதல் உன்னுடைய ஊர் வரை முழு பூமியையும் படையை கொண்டு நிரப்பி உங்களுடன் யுத்தம் செய்வதற்கு தயார் என்று அந்த அந்நிய தலைவனுக்கு லெட்டர் எழுதினார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களை, சகோதரர்களே, அதே பரம்பரையில வந்தவர்கள், அதே வம்சத்தில் வந்தவர்கள், அதே பூமியில வாழக்கூடியவர்கள் ஹக்கில் உள்ளவர்களுக்கு உதவி இல்லை, ஹக்கை பேசக்கூடியவர்களுக்கு உதவி இல்லை, அவர்களுக்கு பூட்டு போடப்படுகின்றது. மாற்றமாக யூதர்களில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தங்குவதற்கு இடம் தேவையா, அதற்குரிய ஏற்பாடு, வாசன வசதியா, அதற்குரிய ஏற்பாடு, அதை விட ஒரு படி மேல் ஏறி சவுதியில அந்த அமெரிக்கர்களுக்கு தனியான டிவி சேனல், அவர்களுக்கென்று தனியான டிவி சேனல், அவர்களுக்கென்று தனியான வானொலி சேனலை கொடுத்திருக்கின்றார்கள். நபி அவர்களே அடிக்கடி சொல்லுவாங்க, லைன் ஐஸ்டு இன்ஷா அல்லாஹ் லவ் ஹரிஜன்னல் யஹூதா வன் நஸாரா, இந்த ஜசீரத்தில் அரப் நான் ஹயாத்தோடு இருந்தால் வெகு விரைவில் இந்த வளைகுடாவிலிருந்து அரேபிய தீபகற்பத்திலிருந்து யூதர்களை கிறிஸ்தவர்களை வெளியாக்கி விடுவேன். நபி அவங்க ஹைபரில் மாத்திரம் சிலர்களை வைத்துட்டு அதிகமானவர்களை நாடு கடத்தினாங்க. ஆனா ஹதரத் உமர் வந்து ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முழுக்க முழுக்க முழு யூதர்களை கிறிஸ்தவர்களை நாடு கடத்தி என்ன செஞ்சாங்க, அந்த அரேபிய பூமியை முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சுத்தமாக்கி வச்சாங்க. ஆனால் மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அந்த புனிதமான அசுத்தமான பூமிக்குள்ளேயும் அந்த அசுத்தமானவர்களை, அந்த நஜீஸ் பிடித்தவர்களை, அந்த மோசமானவர்களை, ஆயிரக்கணக்கான அவர்களுடைய பாதுகாவலர்களை தங்க வைப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு வரக்கூடிய பல பில்லியன் கணக்கான டாலர்களை அந்த சவுதி குவைத் போன்ற நாடுகளை செலவழித்துக் கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, சில வருடங்களுக்கு முன்னால முக்கியமான ஒரு அரேபிய நண்பர் நம்மிடத்தில் கூறினார், அதாவது ஒரு தினத்தில் அந்த அமெரிக்க போர்சஸில் உள்ளவர்கள் ஏதோ கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள், மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் இனிப்பு பண்டங்களை பகிர்ந்து அவர்கள் தன்னுடைய மகிழ்ச்சிகளை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். யாரோ ஒரு ஆள், அவருக்கு மிகவும் விருப்பமான ஒரு ஆள் போய் அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறாங்க, நீங்க ஏன் இன்றைக்கு இதனமோ ஒரு மகிழ்ச்சி மாதிரி இருக்குது, ஒரு ஆரவாரம் மாதிரி இருக்குது, ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருக்குது என்று கேட்டதற்கு அவர்களில் ஒருவன் சொன்னானாம், 1400 வருஷங்களுக்கு முன்னால உங்களுடைய நபி எங்களில் பாதிக்கும் எட்டவர்களை நாடு கடத்தினார், பின்னால வந்து உங்களோட உமர் எங்களை ஒட்டுமொத்தமாக 100 நாடு கடத்தி விட்டார், ஆனால் மீண்டும் அதே பூமிக்கு வந்து ஒரு வருஷம் இன்றைய திறன்தான் பூர்த்தியாகிவிட்டது, அதைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று அந்த யூதன் சொன்னதாக ஒரு அரேபிய நண்பர் சொன்னார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, இந்த நிலையில இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையும் அவர்களுடைய நடவடிக்கைகளும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் இருந்தால் எவ்வாறு அல்லாஹுடைய உதவியை நாம் எதிர்பார்ப்பது? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அதனால நாம் உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும் சரி, அல்லாவை நம்பியதை போன்று நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அந்த நபிமார்களுடைய, நபியுடைய சஹாபாக்களுடைய பின்னால் வாழ்ந்த காலங்களில் இஸ்லாமியர்கள் எவ்வாறு அல்லாஹுவை நம்பி அவனுக்கு முற்றிலுமாக வழிபட்டு நடந்தார்களோ அதே போன்று நாமும் அல்லாஹுவை முழுமையாக நம்பி அவனுக்கு முழுமையாக வழிபட்டு நடந்தோம் என்றால் நம்மை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்விற்கு பெரிய யுத்த விமானங்கள் தேவையில்லை, போர் கப்பல்கள் தேவையில்லை, பெரிய பெரும் வீரங்கிகள் தேவையில்லை, பம் போடக்கூடிய விமானங்கள் அவனுக்கு தேவையில்லை. அவனால் பாதுகாக்க நாடினால் ஆயிரக்கணக்கான வழி, நூற்றுக்கணக்கான வழி அவன் நாடினா அந்த காபாவை அழிக்க வந்த யானை படையை அபாபியருடைய பறவை வைத்து பாதுகாத்தான், நபியை கொலை செய்ய வந்த அந்த சவுர் குகையில ஆக வலைகளில் ஆக பலகீனமான வலை அந்த சிலந்தி நம்முடைய தலைவர் நபி அவர்களை பாதுகாத்திருக்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்க நாடினா அவனுக்கு ஒரு வழி அல்ல. ஆனால் இந்த யூதர்களுக்கும் இந்த கிறிஸ்தவர்களும் நம்புவது 2-3, ஒன்று ஆட்சி, 2 அவர்களுடைய பொருள், 3 அவர்களுடைய ஆயுதம், இதைத்தான் அவங்க நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க நாடினால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வழிகளில் முறைகளில் அல்லாஹ் நிச்சயமாக எங்களை பாதுகாப்பான். அதற்கு தோதுவாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்கள் சகோதரர்களே, பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலையில மாத்திரம் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதல்ல, பள்ளிக்கு வெளியில நம்முடைய மார்க்கெட்ல, நம்முடைய பஜாரில, நம்முடைய கடை தெருவுல, நம்முடைய வீட்டுக்குள்ள, நம்முடைய பெற்றிகளுக்குள்ள அனைத்து நிலைமைகளிலேயும் அல்லாஹ்வுக்கு பயப்படுவதோடு அவனை நம்புவதோடு அவன் சொன்ன பிரகாரம் நாம் நம்முடைய அனைத்து நடவடிக்கைகளை இஸ்லாத்திற்கு ஷரியத்திற்கு தோதுவாக ஆக்கினோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அந்த முறையில நாம் நம்மை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் குற்றங்களையும் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம், நீங்களை விரட்டி விட்டால் உலகத்தில் வேறு யாரும் நமக்கு இல்லையா அல்லாஹ், உதவி தேடுவதற்கு மண்டாடுவதற்கு உன்னை தவிர முஸ்லிம்களுக்கு வேறு யாரும் இல்லையா அல்லாஹ், முஸ்லிம்களை விட்டுவிடாதயா அல்லாஹ், முஸ்லிம்களுடைய கைகளை நிராகரித்து விடாதயா அல்லாஹ், முஸ்லிம்களை உன்னுடைய ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு உதவி செய்வாயாக, அவர்களுக்கு மேலாலும் கீழாலும் வலதாலும் இடதாலும் முன்னாலும் பின்னாலும் நாலா புறங்களிலும் அவர்களுக்கு உதவி செய்வாயாக, கண்ணியமான இஸ்லாமிய உயிர்களை பாதுகாப்பாயாக, சிறு குழந்தைகளுடைய உயிர்களை பாதுகாப்பாயாக, நம்முடைய பெண்களுடைய கற்புகளை மானங்களையும் பாதுகாப்பாயாக, மிக கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்து செல்வங்களை வீடு வாசல்களை அதை நீ பாதுகாப்பாயாக, அச்சமற்ற பயமற்ற வாழ்வை தந்திருவாயாக. விசேஷமாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களும் சமீப காலத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்களே அல்லாஹ், அந்த சகலவிதமான பிரச்சனைகள் இருந்து இஸ்லாமியர்களை முழுமையாக பாதுகாப்பாயாக, முழுமையாக இஸ்லாமியர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம்முடைய முடிவு நல்ல முடிவாக அமைய தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். رحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.